நீங்கள் SPS தமிழோடு இணைந்துள்ளீர்கள். sps.com.au/tamil எனும் இணையத்தின் மூலம் மேலும் பல சிறப்பான நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்கலாம்.
வணக்கம் டாக்டர் பாரத்.
வணக்கம்.
எங்களது நேயர்களுக்கு கொஞ்சம் ஒரு புதிய விடயம் பற்றி பேச இருக்கிறோம். இந்த ஹியூமன் மைக்ரோபயோம், நாங்கள் வைரஸை பற்றி பேசுவோம், பாக்டீரியாவை பற்றி பேசுவோம். இது ஒட்டுமொத்தமாக எங்களது உடலுக்குள் இருக்கின்ற நுண்ணுயிர்கள் பற்றி பேச போகிறோம். முதலில் இந்த ஹியூமன் மைக்ரோபயோம் அது எதை அர்த்தப்படுத்துகிறது என்று எங்களுக்கு சொல்ல முடியுமா டாக்டர்?
ஹியூமன் மைக்ரோபயோம் மனித நுண்ணுயிரி என்று குறிக்கலாம். அதாவது நுண்ணுயிர்கள் பல வகைப்பட்டன. அவற்றில் நம் உடலுக்குள் சுமார் 100 கோடி லட்சம் நுண்ணுயிரிகள் வாழ்கின்றன. இவை யாவும் மற்றும் இவ் நுண்ணுயிரிகளின் மரபணுக்கள் அவற்றின் அணிவகுப்பை மொத்தமாக நுண்ணுயிரி என்று குறிக்கலாம். இதற்கு ஒரு உதாரணம் கூறணும் என்றால், நாம் விண்வெளியில் காணும் நட்சத்திரங்களை விட நம் உடலுக்குள் அதிகமான நுண்ணுயிர்கள் உள்ளன. பல வகைப்பட்ட உதாரணங்கள் உள்ளன. எனக்கு பிடித்த ஒரு உதாரணம் என்னவென்றால், ஒரு புல், அதாவது ஒரு கிராஸ், பிளேட் ஆஃப் கிராஸ், அதை எடுத்து நீங்கள் ஒரு மைதானத்தில் நட்டீர்கள் என்றால் அது உங்களுக்கு 100,000 மைதானம் வரை செல்லும், அதாவது நீளம் செல்லும். நீங்கள் ஒவ்வொரு நுண்ணுயிரை ஒரு புல் வாயிலாக நீங்கள் நட்டீர்கள் என்றால்.
சரி, இப்ப வந்து அடுத்த விடயத்தை பார்ப்போம் டாக்டர் பாரத். அதாவது நீங்கள் சொன்னது போன்று இவ்வளவு எண்ணிக்கையில் நுண்ணுயிரிகள் எங்களது உடலில் இருக்கின்றன. அப்படி என்றால் அவை எங்கிருந்து உருவாகின்றன, எப்படி வருகின்றன எங்களது உடலுக்குள்?
கண்டிப்பாக இது ஒரு முக்கியமான விஷயம். அதாவது நாம் பிறக்கும் பொழுதே நம்மிடம் நுண்ணுயிரிகள் வந்தடைகின்றன. அவையாவும் நாம் பிறக்கும் முறையில் ஆரம்பித்து, அதாவது இப்பொழுது பிறக்கும் முறையில் இரு வகைகள் உள்ளன. ஒன்று தாயின் பிறப்புறுப்பின் வழியாக, அதாவது வஜைனல் பர்த் என்று கூறுவார்கள், வழியாக பிறக்கும் குழந்தைகள், நார்மல் டெலிவரி என்று கூறுவார்கள். மற்ற வகையான மகப்பேறு வந்து அறுவை சிகிச்சையின் மூலம் பிறக்கும் வகைகள். இரு வகைகளிலும் நுண்ணுயிர்கள் நம்மளை வந்து சென்றடையும். ஆனால் அதில் வித்தியாசம் என்னவென்றால், இப்பொழுது நம் உடம்பில் பல இடங்களில் நுண்ணுயிர்கள் உள்ளன. நம் உடலில் பெரிதளவு பரப்பளவு இருக்கும் ஒரு ஆர்கன் என்று கூறினால் அது நம்மளுடைய ஸ்கின். இப்போ இந்த ஸ்கின் மைக்ரோப்ஸ், அதாவது தோல் சம்பந்தப்பட்ட நுண்ணுயிர்கள் வந்து இப்போ அறுவை சிகிச்சை மூலம் பிறக்கும் குழந்தைகளை சென்றடையும் முதலில். ஆனால் நார்மல் டெலிவரி, அதாவது பிறப்புறுப்பின் வாயிலாக பிறக்கும் குழந்தைகளுக்கு வந்து அந்த பிறப்புறுப்பின் அருகாமையில் இருக்கும் நுண்ணுயிர்கள் சென்றடையும். அங்கு சென்றடைந்து முதல் இடத்தில் கான்டாக்டில் வரும். அதன் பிறகு தாய்ப்பால் அருந்தும் பொழுதும் நுண்ணுயிர்கள் தாய்ப்பால் வழியாக நம்முடன் வந்து சேரும். அதாவது ஒரு பிறக்கும் குழந்தை பிறந்த 12 மணி நேரத்திலிருந்து 24 மணி நேரத்திற்குள் அக்குழந்தைகள் பிறக்கும் முறையிலும் இப்பொழுது தாய்ப்பால் அருந்தும் முறையிலும் நுண்ணுயிர்களை உட்கொண்டு என்றராகும். அது பிறகு சுவாசிக்கும் காற்றிலும் நுண்ணுயிரிகள் உள்ளன. அவை யாவும் நம் மூக்கு, நுரை, அதாவது லங்ஸ், அவ்விடத்திலும் நுண்ணுயிர்கள் ஆக்கிரமிக்கும், பாப்புலேட் ஆகும். சோ அதுதான் ஃபர்ஸ்ட் எக்ஸ்போஜர். அங்கிருந்து தான் ஆரம்பித்து நம்மளுக்கு வந்து நுண்ணுயிர்கள் ஒன்றொன்றாக அதிகரித்து வரும். அதாவது நாம் வயதில் 1, 2, 3 வருடங்களை தாண்டும் வரை இந்நுண்ணுயிரிகள் சில மாற்றங்களை கண்டறியும். அதன் பிறகு ஒருங்கிணைந்து செயல்படும். சைல்ட் ஸ்டேஜ், அப்புறம் ஒரு யங் அடல்ட் அப்படின்ற ஸ்டேஜ் தாண்டி மற்ற ஏஜஸ், அதாவது ஒரு வயது விரிமுறை இருக்கும் பொழுது நீங்கள் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஒரு வகைப்பட்ட நுண்ணுயிரிகள் உங்களை சார்ந்து இருக்கும். அது வந்து பிறப்பின் பொழுது நாம் தாயிடம் இருந்து ஏற்றுக்கொள்ளும் நுண்ணுயிர்கள். அவையாவும் நம் வாழ்க்கை முறை, அதாவது நம் வாழ்க்கையில் அன்றாடம் செயல்படும் முறைகள், என்ன உணவு வகைகள் உண்கிறோமோ, அவையெல்லாம் என்ன வகையான நுண்ணுயிர்கள் இருக்கும் என்பதை நம் உடலில் கண்ட்ரோல் செய்யும்.
இப்ப நீங்கள் சொன்னதை போன்று டாக்டர், நிறைய வழிகளூடாக எங்களது உடலுக்குள் இந்த நுண்ணுயிரிகள் சென்று அங்கே குடியிருக்கின்றன. ஆனால் எங்களது உடலில் எல்லா இடத்திலும் இவை இருக்கின்றனவா, அல்லது குறிப்பிட்ட இடங்களில் மாத்திரம்தான் இந்த நுண்ணுயிரிகள் இருக்கின்றனவா, அதை பற்றி சொல்லுங்கள்.
கண்டிப்பாக. இப்பொழுது நம் உடலில் எந்த பகுதியில் நுண்ணுயிரிகள் மிக அதிகமாக உள்ளது என்று நீங்கள் கேட்டீர்கள் என்றால் அது நம் குடலில் மட்டும். அதாவது நம் குடலில் 2 முக்கியமான பகுதிகள் உள்ளன. ஒன்று சிறுங்குடல், மற்றது பெருங்குடல். இவையாவும் நம் வயிற்றில் இருந்து நாம் அருந்தும் உணவில் இருந்து அந்த உணவு வகைகளை டைஜஷன் செய்து அதை வந்து மற்றபடி பிரேக் டவுன், அதாவது நாம் உணவு உள்ளும் முறை அந்த உணவில் இருக்கும் எல்லா தன்மையுடைய அந்த நியூட்ரியன்ஸ் அவையாவும் நம் உடலில் நம் ரத்தத்தில் செலுத்துவதற்கு மிக முக்கியமான காரணமாக இருப்பது நுண்ணுயிரிகள். சோ இப்போ நீங்க, நான் சொன்னது வந்து மொத்தமாக நீங்கள் கருதினீர்கள் என்றால் 100,000 கோடி நுண்ணுயிர்கள் உள்ளன. 100,000 கோடி நுண்ணுயிரிகளில் ட்ரில்லியன் கணக்கில் நுண்ணுயிரிகள் நம் குடலில் மட்டுமே இருக்கின்றன. நாம் குடலை வந்து இரண்டாவது மூளை அப்படின்னு கூறலாம். அதுக்கு இன்னொரு பெயர் இருக்கு. ஏன் அந்த பெயர் இருக்கிறது என்றால், இந்நுண்ணுயிரிகள் நாம் நம் வாழ்க்கை முறை, நாம் சிந்திக்கும் முறை, நம் உடல் செயல்படும் முறை, இவை யாவையும் இந்நுண்ணுயிரிகள் அதன் தன்மையுடன் ஆக்கிரமிப்பு செய்வதற்கு மிகவும் ஒரு முக்கியமான இடத்தில் உள்ளது. சோ இதனால் நம் உணவு உண்பது வந்து மிகவும் அறிவுரை கொண்டு உணவு உண்ண வேண்டும். அதாவது எவ்வகையான உணவுகள், எவ்வகையான பொருட்களை நாம் உட்கொண்டிருக்கிறோமோ அதற்கேற்றவாறு நம் உடம்பு இந்நுண்ணுயிரிகளின் வாயிலாக நம்முடைய லாஞ்சிவிட்டி என்று கூறுவார்கள், அதாவது நாம் வாழும் வாழ்க்கை அளவு, அந்த வாழ்க்கை அளவின் குவாலிட்டி, திறன் எப்படி இருக்கும் என்பதை வந்து இந்நுண்ணுயிரிகள், குடலில் வாழும், முக்கியமான குடலில் வாழும் நுண்ணுயிரிகள் முடிவு செய்யும். சோ இது வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு பகுதி, நுண்ணுயிரை கொண்டு நீங்கள் கேட்டீர்கள் என்றால். மற்ற பகுதிகளிலும் நுண்ணுயிரிகள் உள்ளன. அதாவது இப்பொழுது நான் கூறியது வந்து குடல், அதை தவிர்த்து இப்பொழுது எங்கு நீங்கள் துவாரம் இருக்கிறதோ, நம் உடம்பில் எங்கெங்கு துவாரங்கள் இருக்கிறவோ அவை யாவுமே நுண்ணுயிரிகள் வாழும் இடமாக இருக்கும். அதாவது உங்கள் மூக்கு வழியாக காற்றை சுவாசிக்கிறீர்கள், அவ்விடங்களிலும் நுண்ணுயிரிகள் உள்ளன. அவை வந்து குடலில் வாழும் நுண்ணுயிரிகளை விட வித்தியாசமானவை. அதே முறையில் நம் வாயில், அதாவது நம் பற்களில் இருக்கும் பகுதிகள், வாய் பகுதிகள், நம் நாக்கு பகுதிகள், அவை யாவற்றிலும் நுண்ணுயிரிகள் உள்ளன. அதை தவிர்த்து நம் தோல், அதாவது ஸ்கின், அவையாவிலும் நுண்ணுயிர்கள் உள்ளன. ஆனால் இவை எல்லாமே குடலை நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தா மிகவும் கம்மியான அளவு, அதாவது பாப்புலேஷன் வைஸ் பார்த்தீங்கன்னாக்க அளவு வந்து கம்மியாக இருக்கும். அதுதான் மிகவும் பெரிய மாற்றம் என்று கூறலாம். ஆனால் இவை யாவற்றிலும் நீங்கள் ஒருங்கிணைப்பு பார்க்கலாம், அதாவது சிமிலாரிட்டிஸ் பிட்வீன் தீஸ் ஸ்பேசஸ், அதாவது காமன் பிளேசஸ் இருக்கும். ஆனால் அந்த டைவர்சிட்டி அப்படி என்று கூறுவாள், மைக்ரோபியல் டைவர்சிட்டி அப்படின்றால், அதாவது நுண்ணுயிர்களிலே வகைகள் இருக்கும். இவ்வகைகள் எவ்வாறு நாம் அணிவகுப்பு செய்கிறோமோ அது வந்து நம்முடைய ஆப்டிமல் ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக அமைகிறது.
சரி, அதை பற்றி தான் அடுத்து கேட்க இருந்தேன் டாக்டர். அதாவது இந்த நுண்ணுயிரிகள் எங்களது உடலுக்கு என்ன செய்கின்றன, குறிப்பாக எங்களது இம்யூனிட்டி, இந்த நோய் எதிர்ப்பு சக்தி, அல்லது எங்களுக்கு ஏற்படுகின்ற நோய்கள் தொடர்பில் இவற்றின் பங்கு என்ன, இவற்றின் செயற்பாடு எப்படி இருக்கிறது, அதை பற்றி சொல்லுங்கள்.
இப்பொழுது அன்றாட வாழ்க்கையில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், அதாவது தொற்று சம்பந்தப்பட்ட வியாதிகள், அதை தவிர்த்து தொற்று சம்பந்தம் இல்லாத வியாதிகள் அதிகரித்துள்ளன. நீரிழிவு, குரோன்ஸ் நோய், ஒபிசிட்டி, அதாவது உடல் பருமன் அதிகரிப்பது, அதன் பிறகு பெருங்குடல் தளர்ச்சி, அல்சரேட்டிவ் கொலைட்டிஸ் அப்படின்னு கூறுவார்கள், அதையும் தவிர்த்து குடல் சம்பந்தமான நோய்கள் அதிகரித்துள்ளன. அதன் பிறகு இன்னொரு விஷயம் என்னவென்றால், நீங்கள் வந்து ஆட்டோ இம்யூன் டிசீசஸ் அப்படின்னு கூறுவார்கள், இவை யாவும் ஆட்டோ இம்யூன் கண்டிஷன்ஸை சம்பந்தப்பட்ட டிசீஸ் காம்ப்ளிகேஷன்ஸாக இருக்கும். இவை வந்து நீங்க பாத்தீங்கன்னா அடிப்படையாக இந்த நுண்ணுயிரிகளின் வேறுபாட்டினால் விளையும் சில நோய்களா தென்படுகின்றன. இதன் அடிப்படை காரணம் என்னவென்று நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், இப்பொழுது மனிதனின் நவீன முறைகள், அதாவது அட்வான்ஸ்ட் வே ஆஃப் லிவிங், வெஸ்டர்னைஸ்ட் வே ஆஃப் லிவிங் என்று கூறினால், நீங்கள் அன்றாடம் உண்ணும் உணவு வகைகள் நம்முடைய முன்னோர்களின் முறைகளை விட மாறுபட்டுள்ளது இந்த காலகட்டத்தில். அதாவது உணவு உண்ணும் முறை மிகவும் வித்தியாசமாக இருக்கிறது. உதாரணத்துக்கு, நம் முன்னோர்கள் அனைவரும் இலையில் பரிமாறி உணவு உண்டு வந்தார்கள். நாம் இப்பொழுது இலைகள் உபயோகிப்பதில்லை, கைகளும் உபயோகிப்பதில்லை. கை என்றது ஏன் கூறினால் என்றால், இப்பொழுது நம் கையில் தோலில் வாழும் நுண்ணுயிரிகள் நம் ஜீரணிப்பு பன்மைக்கு வந்து மிகவும் அரிதாக இருக்கக்கூடிய சில நுண்ணுயிர்களாக இருக்கின்றன. அதாவது ஆம்ஃபலைட்ஸ் அப்படின்னு கூறுவார்கள், அவைகளாவும் நல்ல நுண்ணுயிரிகள், அவை வந்து நம் தோல் இடங்களில் வளர்கின்றன. சோ இவை வந்து நாம் உணவு உண்ணும் முறையில் அன்றாடம் இப்பொழுது நவீனமான முறையில் சாப்பிடுவதால் அதை நாம் உட்கொள்ள மாட்டோம். சோ இதனால் என்ன ஆகிறது என்றால், நம்முடைய டைவர்சிட்டி, அதாவது நுண்ணுயிரி வகைகள், அவை யாவும் குறைந்து கொண்டே வருகின்றன. சோ இப்பொழுது இந்த டைவர்சிட்டி குறைய குறைய நாம் அன்றாடம் உண்ணும் உணவு வகைகளை நம்மால் எளிதாக ஜீரணம் செய்ய முடியாது. சோ ஏன் செய்ய முடியாது என்றால், அந்த உணவு வகைகளுக்கு ஏற்றவாறு நம்மிடம் நுண்ணுயிரிகள் இருந்தன. இப்பொழுது நாம், அதாவது உணவும் உண்ணும் முறைகள், உணவை நாம் எப்படி, அதாவது வேளாண்மை செய்கிறோம், இந்த வேளாண்மை செய்யும் விதங்கள், இவை யாவும் மாறுபட்ட நிலையில் இருப்பதால் இவை அனைத்தும் நம்முடைய நியூட்ரிஷன் ஹெல்த் அதையாவும் பாதிக்கிறது, மற்றும் நம்முடைய உடலையே பாதிக்கிறது. சோ இவையாவும் நம்முடைய இம்யூனிட்டியை இன்டெரக்ட்லி அஃபெக்ட் பண்ணுது. எப்படினாக்க, நீங்க வந்து நான் சொன்னது குடலில் வாழும் நுண்ணுயிரிகள், குடல் வந்து வெறும் ஜீரணிப்பு மட்டும் நடக்கும் ஒரு இடம் கிடையாது. இப்பொழுது நம் உடலில் இருக்கும் மற்ற ஆர்கன்ஸ் வேலை செய்வதற்கு நியூட்ரிஷனை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்றது வந்து நம்மளுடைய இன்டெஸ்டைன். அதாவது இன்டெஸ்டைன் வந்து ஒரு இம்யூன் கண்ட்ரோல் ரீஜன் அப்படின்னு கூறலாம், இம்யூனிட்டி கண்ட்ரோல் ரீஜன். எப்படி என்றால், நாம் உணவு உண்ணும் முறையில் இருந்து அந்த நியூட்ரியன்ஸ், அந்த நியூட்ரியன்ஸில் மிக முக்கியமான ஒரு பங்கு வகிப்பது வந்து புரோட்டீன்ஸ். புரோட்டீன் அப்படின்ற அந்த குரூப் வந்து அமினோ ஆசிட்ஸ் அப்படின்ற அந்த சப் யூனிட் ஆய் கொண்டது. அதாவது அமினோ ஆசிட்ஸ் வந்து வைட்டமின்ஸ் அண்ட் அமினோ ஆசிட்ஸ், இவை யாவும் முக்கியமான ஒரு உணவில் இருக்கும் இன்கிரீடியன்ஸ். அந்த வைட்டமின்ன்றது நமக்கு வந்து இம்யூனிட்டி வந்து கொடுப்பதற்கு ரொம்ப முக்கியமான வழிவகுக்கும் ஒரு இன்கிரீடியன்ட். அப்புறம் அந்த அமினோ ஆசிட் வந்து அதாவது அமினோ அமிலம் என்று கூறுவார்கள். அவற்றை எளிதாக நாம் உணவில் இருந்து பிரித்து எடுப்பது வந்து நுண்ணுயிரியின் வழியாக தான் வருகிறது. இன் நியூட்ரியன்ஸ், அதாவது இன் ஃபுட் இன்கிரீடியன்ஸில் இருந்து இந்த அமிலங்களையும் இந்த வைட்டமின்களையும் உற்பத்தி செய்வதற்கு மிகவும் முக்கியமான ஒரு பங்கு வகிக்கின்றன. அவை யாவும் நம் நோய் எதிர்ப்பு சக்தியை எவ்வாறு மாடுலேட் பண்ண முடியும் அப்படின்றத வந்து ரொம்ப கண்ட்ரோல் பண்றாங்க. அதாவது அதனால்தான் இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக அமைந்தது.
நிறைவாக ஒரு கேள்வி டாக்டர், இப்ப நீங்கள் சொல்வதை வைத்து பார்க்கிற போது இந்த மைக்ரோபயோம், எங்களது உடலில் இருக்கும் நுண்ணுயிரிகள் மிக மிக முக்கியமானவை. எனவே எங்களது இந்த மைக்ரோபியல் பார்ட்னர்ஸ், இந்த நுண்ணுயிரிகள், அந்த கூட்டத்தை நாங்கள் எப்படி பாதுகாப்பாக வைத்துக் கொள்வது, அதற்கான குறிப்புகளை சொல்லுங்கள்.
நான் கூறியவாறு இப்பொழுது நவீன முறைகள், நவீன வாழ்க்கை முறையில் நாம் ஃபாஸ்ட் ஃபுட் உணவுகள், ப்ராசஸ்ட் ஃபுட்ஸ், நேச்சுரல் ஃபுட்ஸ் என்று கூறுவார்கள் இல்லையா, அதாவது ஹோல் ஃபுட்ஸ் என்று கூறுவார்கள், ஹோல் கிரெயின்ஸ். ஹோல் கிரெயின்ஸ் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்கும் உணவு வகைகள், கீரை வகைகள், மோர் ஆஃப் பிளான்ட் ரிலேட்டட் டயட்ஸ் நீங்கள் வந்து கன்சியூம் பண்ணீங்கன்னாக்கா உங்கள் குடலில் வாழும் நுண்ணுயிர்கள் மகிழ்ச்சியாக இருக்கும். என்னவென்று பார்த்தீர்கள் என்றால், நீங்கள் குடலில், நான் இரு பாகங்களை குறித்தேன், அதாவது சிறுங்குடல் பெருங்குடல். சிறுங்குடலில் என்னவாகும் என்றால் சில அமிலத்தன்மைகள் உள்ள பித்த அமிலங்கள் உள்ளன, அதாவது பைல் ஆசிட்ஸ் என்று கூறுவார்கள். ஆனால் பெருங்குடலில் வரும் பொழுது அந்த அமிலத்தன்மை குறையும். அந்த அமிலத்தன்மை குறையும் பொழுது நன்மை தரும் நுண்ணுயிர்கள் அங்கு வாழ்கின்றன. அந்த நன்மை தரும் நுண்ணுயிர்கள் என்ன செய்யும் என்றால், இந்த வெஜிடபிள்ஸ், ஃபைபர் ரிச் வெஜிடபிள்ஸ், ஃபைபர் ரிச் ஃபுட்ஸ், இவ்வுணவு வகைகளை பிரித்து எடுக்கும். அதாவது பிரித்து எடுக்கும் பொழுது நான் சொன்ன அந்த உதாரணங்கள், அமினோ அமிலங்கள், புரோட்டீன் வகைகள், வைட்டமின்ஸ், இவை யாவும் இந்த பெருங்குடலில் வாழும் நுண்ணுயிரிகள் நம் உணவு வகையிலிருந்து அந்த ஜீரணிப்பு நடக்கும் பொழுது பிரித்து எடுத்து நம் பிளட் ஸ்ட்ரீமுக்கு வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணும். அதனால இந்த ஃபைபர் ரிச் டயட்ஸ் நீங்க சாப்பிட்டீங்கன்னா தான், கார்போஹைட்ரேட்ஸ், காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட்ஸ் அப்படின்னு கூறுவார்கள். நார்மலாக வந்து சிம்பிள் கார்போஹைட்ரேட்ஸ் வந்து நீங்க சாப்பிட்டீங்கன்னா வெறும் அந்த ஃபேட் கன்சம்ஷன்ஸ்க்கு மட்டும்தான் அது போகும், அதாவது ஒபிசிட்டி காஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஆனால் நீங்க வந்து இந்த ஃபைபர் ரிச் டயட்ஸ், கேரட்டினாய்ட்ஸ் ரிச் வெஜிடபிள்ஸ், ஃபிளாவனாய்ட்ஸ் அப்படின்றது, இந்த நியூட்ரிஷன் தன்மை வாய்ந்த இந்த உணவு வகைகளை உட்கொண்டீர்கள் என்றால் உங்கள் பெருங்குடலில் வாழும் நுண்ணுயிரிகள், அதாவது சில இந்த வைட்டமின் ப்ரொடியூஸ் பண்ற நுண்ணுயிரிகள் மற்றும் உங்களுக்கு இந்த இம்யூனிட்டி கொடுக்கும் நுண்ணுயிரிகள், இவை யாவும் வந்து மிகவும் செழிப்பாக வளர்ச்சி செய்து நமக்கு வந்து நம் நியூட்ரிஷன், அதாவது நியூட்ரிஷன் டெரிவேஷன் பிளஸ் நம்மளுடைய ஓவரால் இம்யூனிட்டி அதை வந்து பில்ட் பண்ணும். ஸோ இந்த நுண்ணுயிரியின் இன்னொரு தன்மை என்னவென்றால், நன்மை தரும் நுண்ணுயிர்கள் என்ன பண்ணும் என்றால், இப்பொழுது நாம் நோய்வாய்ப்படும் பொழுது நமக்கு பேத்தஜன்ஸ், வெளியில் இருந்து இந்த நச்சுத்தன்மை இருக்கும் நுண்ணுயிர்கள் உள்ளே வந்தால் இந்த நன்மையான உயிரிகள் டாக்ஸின்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும், அதாவது ஒரு டிஃபென்ஸ் மெக்கானிசம் மாதிரி ஒரு போர் தொடுக்கும் என்று நீங்கள் வந்து அதை உதாரணமாக எடுத்துக்கொள்ளலாம். இங்கு யாரோ புதிதாக நுழைகிறார்கள், நான் அதை எதிர்த்து செயல்பட வேண்டும் என்று கருதி இந்நுண்ணுயிரிகள் டாக்ஸின்ஸ், அதாவது அவர்களுடைய டிஃபென்ஸ் பாதுகாப்பு திறன் கொண்டு அதற்கு வந்து பதில் சவால் கொடுக்கும். அதனால் இந்த புது வகையான நச்சுத்தன்மை இருக்கும் நுண்ணுயிரிகள் அப்பகுதிகளில் வந்து செழிப்படைய முடியாது, அவை வந்து அழிந்து போய்விடும். ஸோ இது வந்து எல்லாமே, அதாவது உணவு வகைகள், உணவு வகையின் திறன்கள், அவை யாவும் நாம் எந்த அளவுக்கு தெளிவாக உட்கொள்கிறோமோ அதை பொறுத்து நாம் மைக்ரோபியல், அதாவது நன்மை வகுக்கும் நுண்ணுயிரிகள் வந்து நம்மிடம் இருக்கும். ஸோ இவை மிக முக்கியமான விஷயங்களை கருதி கொள்ள வேண்டும். அண்ட் தேவை அல்லாத மருந்து மாத்திரைகள், ஆன்டிபயோட்டிக்ஸ் வகைகள், இல்லை சில பல ஸ்டீராய்ட்ஸ் வகைகள், ரொம்ப ஸ்ட்ராங் டோசஸ் ஆஃப் தீஸ், அதாவது மெடிசன்ஸ், இதை வந்து எந்த அளவுக்கு முடியுமோ அதை வந்து அவாய்ட் பண்ண நீங்க ட்ரை பண்ணணும். அது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா இப்பொழுது வந்து இந்த நுண்ணுயிரி இருக்கும் இடம், இந்த குடல் நான் சொன்னேன் இல்லையா, குடல் வந்து ஒரு ரெயின் ஃபாரஸ்டாக நீங்கள் வந்து கற்பனை செய்து கொள்ளலாம். அதாவது ஒரு சவுத் அமெரிக்கால சொல்லுவார்கள் அமேசான் ஃபாரஸ்ட் த மோஸ்ட் ரிச்சஸ்ட் ஈகோ சிஸ்டம் இன் த வேர்ல்ட். ஸோ நீங்க வந்து அந்த மாதிரி ஒரு ரிச் ஈகோ சிஸ்டம்ல இப்ப நீங்க ஆன்டிபயோட்டிக் ஒரு மாத்திரையை நீங்க தெளிக்கிறீங்கன்னா அது வந்து ஒரு ஃபாரஸ்ட் ஃபயருக்கு வந்து ஈக்குவலண்டா இருக்கும். இதே போன்றுதான் நீங்கள் ஆன்டிபயோட்டிக்ஸ் இல்ல மற்ற மருந்துகளை சம்பந்தம் இல்லாமல் நீங்கள் உங்கள் உடலில் செலுத்தினீர்கள் என்றால் இக்குடலில் வாழும் நன்னுண்ணுயிரிகள் அவை யாவும் பாதிக்கப்பட்டு சம்பந்தம் இல்லாத நச்சுத்தன்மை வாய்ந்த நுண்ணுயிரிகள் வளர அந்த இடம் கொடுத்து விடும். ஏன்னா இந்த மருந்து வகையில் அந்த நன்மை தன்மை உள்ள அந்த நுண்ணுயிரியை வந்து பாதித்து அவை வந்து அந்த டாக்ஸின் ப்ரொடியூஸ் பண்ண முடியாம பண்ணிவிடும். அதாவது அதுதான் பிரச்சனை இங்க. ஸோ அதனால நீங்க வந்து யோசித்து இந்த மாதிரி ஆன்டிபயோட்டிக்ஸ் கன்சியூம் பண்றது ரொம்ப நல்லது. அதே அளவு உணவு உட்கொள்ளும் வகைகள் எந்த அளவுக்கு நீங்க வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்றீங்களோ, நீங்கள் மாமிசம் சாப்பிடுபவர்களாகவும் இருக்கலாம் ஆனால் அதே நேரத்தில் தாவரங்களையும் நீங்கள் சாப்பிட வேண்டும். நீங்கள் வந்து அதாவது ஒரு பேலன்ஸ்டு வே ஆஃப் கன்சியூமிங் வெஜிடபிள்ஸ் அலாங் வித் மீட் வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா மீட் மட்டும் சாப்பிட்டீங்கனாக்கா வெறும் புரோட்டீனை வந்து உட்கொள்ளும், ஆனால் அந்த ஃபைபர்ன்றது ரொம்ப முக்கியமான ஒரு இன்கிரீடியன்ட் டு மெயின்டைன் அ ஹெல்தி மைக்ரோபயோம். அண்ட் இது வந்து இந்த ஃபீல்டு வந்து ஒரு 10-12 வருஷமாக தான் இந்த அளவுக்கு வளர்ச்சி அடைந்துள்ளது. ஸோ இந்த மனித நுண்ணுயிரியல் அப்படி என்று கூறும் இந்த ஃபீல்டு வந்து 2012 ஹியூமன் மைக்ரோபயோம் ப்ராஜெக்ட் அப்படி என்று கூறும் அந்த ஒரு ப்ராஜெக்டின் ஆரம்பித்தது தான் இப்பொழுது நாம் கண்டறியக்கூடிய அந்த இன்ஃபர்மேஷன். ஸோ இந்த நுண்ணுயிரி சம்பந்தப்பட்ட ஆராய்ச்சி மறுபடியும் மிக விரைவில் மாற்றத்திற்குரியதாக இருக்கும், ஆனால் ஒரு பாசிட்டிவ் வேல இருக்கும். அதாவது எப்படி என்றால் அதிகமான உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வரும், என்னென்ன வகையான உணவுகளை உட்கொள்ள வேண்டும், எந்த நேரங்களில் எந்த காலகட்டத்தில் என்ன வகையான உணவுகள் உட்கொள்ள வேண்டும், அவையாவும் உங்களுடைய உடல் பருமன் உங்களுடைய மரபணுவின் ஆற்றல்கள் ஜெனட்டிக் ஹிஸ்டரி இவையாவும் மேப் செய்து இதற்கு ஏத்தவாறு நீங்கள் என்ன உணவு சாப்பிட வேண்டும் அப்படி என்றால் பர்சனலைஸ்ட் ரெக்கமெண்டேஷன்ஸ் பர்சனலைஸ்ட் ஹெல்த் என்று கூறுவார்கள். அந்த மாதிரியான ஒரு ஃபங்க்ஷனல் மெடிசன் அப்படின்ற திறன் கொண்ட இந்த ஒரு ஃபீல்ட்ல வந்து நுண்ணுயிரிகள் வந்து நம்மளுடைய உடல் பராமரிப்புக்கு ஏத்தவாறு மிகவும் நன்மைகளை கொண்டு வர கூடிய ஒரு பொட்டன்ஷியல் இருக்குன்னு நினைக்கிறேன்.
மிக்க நன்றி டாக்டர் பரத். எங்களது உடலில் குடியிருக்கின்ற நுண்ணுயிரிகள் பற்றி அவற்றை நாங்கள் ஏன் பாதுகாக்க வேண்டும், இப்படியெல்லாம் கவனமாக இருக்கலாம் என்பது பற்றி விளக்கினீர்கள். மீண்டும் மற்றொரு தலைப்பில் சந்திப்போம். மிக்க நன்றி. வணக்கம்.
மிக்க நன்றி. இந்த வாய்ப்பளித்ததற்கு நன்றி. தேங்க்யூ.
விருப்பம் பகிர்வு கருத்து பதிவு லைக் ஷேர் காமெண்ட் SBS தமிழின் Facebook.